கங்கை அணிந்தவ கண்டோர் தொழும் விலாச சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம்
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது உட்கொண்டு பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு.
வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் அடிமை. இறையே, யான் யாண்டும் உனக்கே ஆட்பட்டிருப்பேனாக. தீயை சேர்ந்த விறகு கட்டை தானே தீமையும் ஆய்விடுகின்றது. அப்பொழுது விறகு கட்டையில் உள்ள ஈரம் தானே போய்விடுகின்றது. விறகு கட்டையில் ஒட்டியிருக்கும் குப்பை செத்தை முதலியனவும் தீமயமாகிவிடுகின்றன. கடவுளிடத்து அடிமை புகும் ஒருவன் தானே கடவுள் தன்மை எடுத்துக் கொள்ளுகின்றான். கேடுகளெல்லாம் அவனை விட்டு நீங்கிவிடுகின்றன. கடவுளுக்கு அடிமையாதற்கு நிகரான செயலும் இல்லை. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொலைந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவானருக்கு எல்லையில்லாதோர் அடிமை பூண்டோனுக்கே என்பார் அப்பர் பெருமான். எதிர்பார்ப்போடு ஆன்மீகத்தில் நுழையாதீர்கள். பெரும்பாலும் புற வாழ்க்கையில் பலன்களை எதிர்பார்த்துதான் பலர் ஆன்மீகத்தை தேடுகின்றனர். அப்படி வருபவர்களுக்கு உள்ளே மலர்தல் நிகழ வாய்ப்பில்லை. இது குறித்து ஓஷோ சொன்ன கதையை கேளுங்கள். ஒருவன் தலை சிறந்த மருத்துவன் ஆக வேண்டும் என்றால் அந்த ஆர்வம் அவன் உள்ளே இருந்து எழ வேண்டும். ஒரு பொறியியலில் ஆர்வம் கொண்ட ஒரு மாணவனை அவனுடைய தந்தை கட்டாயப்படுத்தி மருத்துவத்திற்கு படிக்க வைத்தார். எப்படியோ அவனும் மருத்துவனாகிவிட்டார். ஒரு நாள் வயிற்று வலி என்று செருப்பு தைப்பவன் ஒருவன் வந்தான். மருத்துவனால் சுயமாக அது என்ன வலி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய பாடக்குறிப்புகளில் தேடி பார்த்தான், எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு நோயாளியிடம் சொன்னான், எனக்கு தெரிந்தவரை உன்னுடைய நோய்க்கு மருந்தில்லை, நீ இன்னும் சில நாட்கள் தான் உயிரோடு இருக்க முடியும் என்றான். செருப்பு தைப்பவன் வருத்தத்துடன் போய்விட்டான். பல நாட்கள் கழித்து அவனை ஒரு சந்தையில் வைத்து அவன் உயிருடன் இருப்பதை பார்த்தான் மருத்துவன். ஆச்சரியத்துடன், நீ எப்படி உயிருடன் இருக்கின்றாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், எப்படியும் நான் சாகப் போகின்றேன் என்பதால் எனக்கு பிடித்த உருளைக்கிழங்கு போண்டாவை 10 சாப்பிட்டேன், பிறகு வயிற்றுவலி சரியாகிவிட்டது என்றான். மருத்துவன் இதை தன்னுடைய டைரியில் குறித்துக் கொண்டான். பிறகு ஒரு நாள் துணி தைப்பவன் ஒருவன் வயிற்று வலியோடு வந்தான். மருத்துவன் சொன்னான், உனக்குரிய மருந்து எதுவும் இல்லை, நீ 10 உருளைக்கிழங்கு போண்டா மட்டும் சாப்பிடு, சரியாகிவிடும் என்றான். சென்ற மறுநாள் செய்தி வந்தது அவன் இறந்து விட்டதாக. மருத்துவன் யோசித்து தன்னுடைய டைரியில் குறிப்பெழுதினான், இப்படி வயிற்று வலி வந்தால் 10 உருளைக்கிழங்கு போண்டா செருப்பு தைப்பவனை குணமாக்கும், துணி தைப்பவனை கொன்றுவிடும். கட்டாயமாக திணிக்கப்படும் ஆன்மீகத்திலோ கட்டாயமாக மேற்கொள்ளும் ஆன்மீகத்திலோ பயனில்லை. இந்த மருத்துவனைப் போல அரைகுறை ஆன்மீகமும் பிறரை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றுவிடும். தேடல் உள்ளிருந்து எழாமல் ஆன்மீகத்தில் மலர்தல் சாத்தியமில்லை.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
அவுணரோடும் உறும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே
வாழ்வரி அதள தாடை வரி கோவணத்தர் மடவாழ்ந்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலை ஆணை கீழ கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே
மூலைனல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பு இளமதியும் அப்பு முடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே
மே புகுந்த அதனால் ஏகடல் சூழிலங்கை அறையந்தனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே
பல பல வேடம் ஆகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடிருக்கு முடி மேலணிந்து என் குளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே
கொத்து அலற்குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவிகிர்தன் மதியும் நாகமுடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீரி செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே
பொழில்புள் ஆலை வேளை சென்னை துண்ணே வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே
அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர்
வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது? ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்துச் செல்கின்றது. துக்கத்துக்கெல்லாம் அதுவே காரணமாகின்றது. வேண்டும் என்கின்ற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகின்றது. போதும் என்கின்ற மனம் சாகும் வரை வருவதில்லை. 50 காசு நாணயம் பூமியில் கிடந்து ஒருவன் கைக்கு அது கிடைத்துவிட்டால் வழிநடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகின்றான். ஒரு விஷயம் கைக்கு கிடைத்துவிட்டால் 100 விஷயங்களை மனது வளர்த்துக் கொள்கின்றது. ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகின்றதோ அந்த கட்டத்தில் சுய தரிசனம் ஆரம்பமாகின்றது. சுய தரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகின்றது. ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்றுப்போகின்றன. குற்றங்களும் பாவங்களும் அற்றுப்போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமற் போய்விடுகின்றன. அனுபவங்கள் இல்லையென்றால் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டிவிடுகின்றான். ஆசையை 3 விதமாக பிரிக்கின்றது நமது சமயம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகின்றது. பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கின்றது. பொன்னாசை வளர்ந்துவிட்டால் பாபம் நிகழ்கின்றது. இந்த 3 ஒரு ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்த மதம் போதிக்கின்றது. பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போய் சன்னியாசி ஆவதல்ல. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும். ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கின்றது இந்த சமயம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது திருக்குறள். ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒழித்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம்? அதனால்தான் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது இந்து மதம். நேரிய வாழ்வில் ஆசைகள் வளரலாம், ஆனால் அதில் லாபமும் குறைவு, பாபமும் குறைவு. 1000 ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து 500 ரூபாய் மட்டுமே கிடைத்தால் நிம்மதி வந்து விடுகின்றது. எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள். வருவது மனதை நிறைய வைக்கின்றது என்பதே இந்துக்களின் தத்துவம். எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையோடு பார்க்கின்றானே ஏன்? லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பெற்றவனும் மேலும் ஓர் 1000 ரூபாய் கிடைக்கின்றதென்றால் ஓடுகின்றானே ஏன்? அவன் பயணம் அவன் கையில் இல்லை, ஆசையின் கையில் இருக்கின்றது. போகின்ற வேகத்தில் அடிவிழுந்தால் நின்று யோசிக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு தெய்வ ஞாபகம் வருகின்றது. அனுபவங்கள் இல்லாமலே அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மதத்தின் தத்துவம். பொறாமை கோபம் எல்லாமே ஆசையை பெற்றெடுத்த குழந்தைகள்தாம். வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுவென்று தேடி பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபடச் செய்ய அந்த காரணங்களை சுட்டிக்காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை இந்து மதம் மேற்கொண்டிருக்கின்றது. இந்து சமயம் என்றும் சன்னியாசிகளின் பாத்திரம் அல்ல. அது வாழ விரும்புபவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி. உலகம் எங்கும் நிர்பந்தமாக வெண்மையான தூய்மையாக இருக்கின்றது என்றதற்கு அடையாளமாகவே அது திருநீர் பூசச் சொல்லுகின்றது. உன் உடம்பு நோய் நொடியின்றி இரத்தம் சுத்தமாக இருக்கின்றது என்பதற்காகவே குங்குமம் வைக்கச் சொல்லுகின்றது. கூடுமானவரை மனிதர்களை குற்றங்களில் இருந்து மீட்பதற்கும் தார்மீக வேலி போட்டு வளைக்கின்றது இந்த சமயம். அந்த குற்றங்களில் இருந்து விடுபட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கின்றது. அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்த சமய தத்துவங்கள் தோன்றின. இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை தெரியும், ஷெல்லியை தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் தெரியும். கட்டுப்போன பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரையும் புரியும். ஓய்ந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படிப்பானால் இந்து சமயம் என்பது வெற்று சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும். நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள். உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து சமயம். ஆசைகளை பற்றி பரமஹம்சர் என்ன கூறுகின்றார்? ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் வீழ்ந்து விடாமல் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பதை போல் உலக வாழ்க்கையை கொண்டவன் ஆசா பாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கின்றார். அவிழ்த்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடிகளையும் வேரோடு புடுங்கி போடுகின்றது. ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகி விடுகின்றது. அதுபோல அடக்கி ஆளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகின்றது. விவேகம் என்கின்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகிவிடுகின்றது என்கின்றார். அடக்கி ஆழ்வதன் பெயரே வைராகியம். நீ சுத்த வைராகியனாக இரு. ஆசை வளராது, உன்னை குற்றவாளியாக்காது, உன் நிம்மதியையும் அது கெடுக்காது. ஆசையை பாம்பாக எண்ணிக்கொள், நீ அதனிடம் போக மாட்டாய்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
நீ கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இந்த பிரபஞ்சமே குருதான் என்கின்றார் ஓஷோ. ஹாசன் மிகச்சிறந்த சூஃபி ஞானிகளில் ஒருவர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவரிடம் உங்களின் குரு யார் என்று யாரோ கேட்டார்கள். மரணத்தை நெருங்கும் வேளையிலும் மெல்ல புன்னகைத்தார் ஹாசன். இந்த கேள்வியை இவ்வளவு தாமதமாக கேட்கின்றீர்களே, நான் இறந்து கொண்டிருக்கின்றேனே என்றார். உடனே கேள்வி கேட்டவர், நீங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது, நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றீர்கள், இன்னும் சுவாசிக்கின்றீர்கள், உங்களால் பேச முடிகின்றது, குருவின் பெயரை மட்டுமே சொன்னால் போதும் என்றார். அவருக்கோ குருவை தெரிந்து கொள்ளும் ஆவல் இருந்தது. குரல் செருமி பேச ஆரம்பித்தார் ஹாசன். ஆயிரக்கணக்கில் எனக்கு குருமார்கள் உண்டு. அவர்களின் பெயரை சொல்லவே பல காலமாகும். அவர்களை பற்றி சொல்ல வருடங்களும் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஆர்வத்துடன் கேட்பதால் மூன்று பேரை மட்டும் சொல்கின்றேன். முதலில் சொல்லப்போவது ஒரு திருடரை பற்றி. பாலைவனம் ஒன்றில் வழி தெரியாமல் தத்தளித்தேன். ஒரு கிராமத்திற்கான வழியை கண்டறிந்து அந்த ஊரை அடைந்த பொழுது நள்ளிரவாகிவிட்டிருந்தது. கடைகள் எதுவும் இல்லை. எல்லா வீடுகளும் சாத்தியிருந்தன. தெருக்களில் நடமாட்டமே இல்லை. யாரிடம் விசாரிப்பது என்று தெரியாமல் மறுகினேன். அப்பொழுது ஒரு வீட்டில் நுழைவதற்கு முயன்ற திருடனை பார்த்தேன். அவனிடம் இந்த ஊரில் தங்குவதற்கேற்ற இடம் ஏதும் இருக்கின்றதா என்று கேட்டேன். உடனே அவன், இந்த நள்ளிரவில் தங்க இடம் கிடைப்பது கடினம். நீங்கள் சூஃபி ஞானி போல் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்றான். கொஞ்சம் தயக்கம்தான் எனக்கு. அடுத்த வினாடியே சுதாரித்து தெளிந்தேன். ஆமாம், இந்த திருடன் சூஃபியை பார்த்து பயப்படவில்லை. நான் ஏன் திருடனை பார்த்து பயப்பட வேண்டும்? உன் வீட்டில் தங்குவதற்கு சம்மதம் என்றேன் அவனிடம். அந்த திருடனை அவன் இவன் என்று சொல்ல மனம் வரவில்லை எனக்கு. அவர் மிகுந்த அன்பு கொண்டவர், அருமையானவர். அந்த ஊரில் சில நாட்கள் இருக்க முடிவு செய்தேன். அவர் வீட்டில் ஒரு மாதம் தங்கினேன். அந்த 30 நாட்களில் ஒவ்வொரு நாளும் இரவிலும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், தியானம் செய்யுங்கள், ஓய்விடுங்கள், நான் என் வேலையை பார்க்க கிளம்புகின்றேன் என்பார். திரும்பி வரும்பொழுது ஏதாவது கிடைத்ததா என்பேன். கிடைக்கவே இல்லை என்பார். நாளை எப்படியும் கிடைக்கும் பாருங்கள் என்பார் உறுதியுடன். அவர் நம்பிக்கை இழந்தான் பார்க்கவே இல்லை. அந்த 30 நாளும் அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் அவரின் மகிழ்ச்சி குறையவே இல்லை. இன்று கிடைக்கவில்லை, கடவுள் விரும்பினால் ஏதேனும் கிடைக்கும் எனக்கு. இந்த ஏழைக்கு உதவும்படி உங்கள் கடவுளிடம் சொல்லுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹாசன் தொடர்ந்து விவரித்தார், நான் பல வருடங்களாக தியானம் செய்தேன், எதுவும் நிகழவில்லை. ஒரு கட்டத்தில் மனமுடைந்தேன், நம்பிக்கையையும் இழந்தேன். சகலத்தையும் நிறுத்திவிடலாமா என்று கூட யோசித்தேன். அப்பொழுது அந்த திருடனைத்தான் நினைத்துக் கொள்வேன். அவரின் நம்பிக்கை என்னையையும் தொற்றிக் கொண்டது. எனக்குள் நம்பிக்கையை விதைத்த அவரின் திசை நோக்கி வணங்கினேன். அவரே என் முதல் குரு. அப்படியென்றால் இரண்டாவது குரு யார் என்று கேட்டார் அந்த நபர். எனது இரண்டாவது குரு நாய் என்றார் ஹாசன். அனைவரும் ஆச்சரியப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஒருமுறை எனக்கு கடும் தாகம், நான் வறண்டு ஆற்றை நோக்கி நடந்தேன், கரையை அடைந்தேன். அப்பொழுது ஒரு நாய் கரைக்கு வந்தது, அதற்கும் தாகம் போல். தண்ணீரை குடிக்க குனிந்தது, தண்ணீரில் அந்த நாயின் பிம்பம் தெரிந்தது. ஆனால் வேறொரு நாய் நிற்பதாக நினைத்து பயந்து குறைத்தது, பிம்பமும் குறைத்தது. இன்னும் பயந்து போய் தயங்கி தயங்கி திரும்பியது. ஆனால் தாகம் நிரம்பி தழும்பியபடி இருந்த ஆற்றை ஏக்கமாய் பார்த்தது. மீண்டும் கரை தொட்டது, குனிந்து தண்ணீரை குடிக்க முனைந்தது. அந்த பிம்பனாய் இன்னமும் நிற்பதாக நினைத்தது. ஆவேசமாக தண்ணீருக்குள் பாய்ந்தது. அந்த பிம்பம் கலைந்தது, காணாமல் போனது. போதும் போதும் என அளவுக்கு தண்ணீரை குடித்தது, நீந்தி விளையாடியது. அதுவரை பயந்த நாயாயுது இப்படி துள்ளி விளையாடுகின்றதே. அப்பொழுதுதான் உணர்ந்தேன், எவ்வளவு பயம் இருந்தாலும் துணிவுடன் செயலில் இறங்கினால் பயம் காணாமல் போய்விடும் என்பதை அந்த நாய் சொன்ன பாடமாக வேதமாக உணர்ந்தேன். தயக்கத்தாலும் குழப்பத்தாலும் பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் அந்த நாய்தான் நினைவிற்கு வரும். ஆகவே என் இரண்டாவது குரு அந்த நாய் என்றார் ஹாசன். அனைவரும் அமைதியாக அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் பேசத் துவங்கினார், என் மூன்றாவது குரு ஒரு குழந்தை. இப்படித்தான் ஒருமுறை ஒரு ஊருக்கு சென்றேன். அப்பொழுது ஒரு குழந்தை ஏற்றிய மெழுகுவத்தியை ஏந்தியபடியே சென்று கொண்டிருந்தது. அந்த குழந்தையிடம், அதாவது அந்த சிறுவனிடம் பேச வேண்டும் போல் இருந்தது எனக்கு. இந்த மெழுகுவத்தியை நீ ஏற்றினாயா என்று கேட்டேன். ஆம் என்று உற்சாக பொங்க சொன்னான் அந்த வாண்டு. உடனே நான், மெழுகுவத்தி வெறுமனே இருந்தது, நீ ஏற்றினாய், திரியில் ஒளி வந்து விட்டது, இந்த ஒளி எங்கிருந்து வந்தது தெரியுமா உனக்கு என்று கேட்டேன் அவனிடம். அந்த சிறுவன் உடனே என்ன செய்தான் தெரியுமா? என் கேள்வியை கேட்டவுடனேயே கலகலவென சிரித்தான். சிரித்துக் கொண்டே மெழுகுவர்த்தியை ஊதினான், ஒளியை அணைத்தான். என்னை பார்த்தான். இதுவரை இருந்த ஒளி இப்பொழுது எங்கே போனது என்று சொல்லுங்கள் என்று கேட்டான். அவ்வளவுதான், அந்த நிமிடமே எனக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச ஆணவமும் தூள் தூளானது. எல்லாம் அறிந்தவன் என்பதே மாயை என்று உணர்ந்தேன். இன்னும் அறிந்து கொள்ள அநேகம் இருக்கின்றது இந்த உலகில் என புரிந்து கொண்டேன். அந்த சிறுவன் தான் என் மூன்றாவது குரு என்றார் ஹாசன். நீ கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இந்த பிரபஞ்சமே குருதான். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. ஜபா குசும சங்காசம் காஸ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்ரம் ப்ரணதோஸ்மி திவாகரம். தத சங்க துஷாராபம் க்ஷீராண்ணவ சமுத்பவம். நமாமி சிசினம் சோமம் சம்போர்மகுட பூஷணம். தரணீ கர்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்ரபம். குமாரம் சித்தி ஹஸ்தம் தம் மங்களம் ப்ரணமாம்யஹம். பிரியங்கு கலிதாஸ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம். சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யஹம். தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம். புத்திமந்தம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஹிமகுந்தருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும். சர்வ சாஸ்திர ப்ரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம்.